உள்ள இடங்களுக்காக வேண்டி அந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இடத்தை நீங்கள் இந்த சமூகமே எங்கிருந்தாலும் பயந்து கொள்ளுங்கள். விடுதி, விபச்சார விடுதி என்று தெரிகிறது, ஆனா நான் சும்மா நிக்கிறேங்க அப்படின்னு தயவு செஞ்சு நிக்காதியே. அது யாராவது ஒருவர் மனதில் போய் அது ஏற்படுத்தும். நீங்க நிக்கிறது ஒருத்தர நண்பரை சந்திக்க நிக்கலாம், அல்லது வேற யாருக்காவது தாவத்து கொடுக்கறது கூட நிக்கலாம், அல்லது நல்ல காரியத்திற்காக வேண்டி நிக்கலாம். போற நினைச்சிருப்போம், பாட்டி தாடி கடிலாம் வச்சிருக்கான் மேப்படி அப்படின்ட்டு போயிருவார். அதனால இந்த எண்ணம் கூட யாருக்கும் வந்துவிடக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களை பார்த்து சிரிச்சுக்குவார், உங்களை பார்த்து நடிச்சுக்குவார், ஆனா பின்னாடி போய் என்ன தெரியுமா செய்வார், அவன் மேப்படியா தெரியுங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் மரணமாகி விடுகிறீர்கள். மரண படுக்கை எல்லாருக்கும் உள்ளது, படுத்து மௌத்தாயிட்ட ஜனாதா கழுவி திரும்ப குழு பாட்டி தூக்கி போட்டாச்சு. அதுக்கு பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான், ஆட்சி பாத்திய கூட அங்க பார்த்தேன், அதனாலதான் இது மேட்டர் நடந்துகிட்டே இருந்திருக்கும் போலுக்கு, கொடுக்குன்னு 40 வயசுல போயிட்டானு அலைஞ்சிருப்பான் போலுக்கு அப்படிமா. அதை கேட்டுட்டு பக்கத்துல உள்ளவங்க அங்க சொல்லுவான், அங்க சொல்லுவான், உன் ஊருக்காரனுக்கு போகும், உன் ஊரிலே இருக்கிற ஒரு கடைநிலை ஊழியனுக்கு தெரியும். தெரிந்த பின்னால் அந்த கருத்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது அஞ்ச தகுந்த ஒன்று. நீ ரப்புக்கு பயப்படுகிறவன், நீ ரப்பை மட்டும் பார்க்கிறாய் என்று நம்பிக்கொண்டிருப்பவன் தான், ஆனால் இதற்கும் பயப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே இந்த சமூகத்திற்கே ஒரு நபியை வைத்து பாடம் நடத்துகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்திலே கையேந்தி துஆ கேட்டார்கள். அப்படியே துஆ மேலே வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரப்பே நீ இத்தனை அருட்கிருபைகளை என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறாயோ, அத்தோடு சேர்த்து ஒரு அருட்கிருபையை பொழி. அது என்னன்னா, எனக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற சந்ததிகளுடைய மனதிலே என்னை பற்றி நல்ல நினைவுகளை ஏற்படுத்து. யார் சொன்ன வார்த்தை? நபிமார்களை பத்தி நம்ம ஏதாவது சொல்லுவோமா? அப்படி சொன்னா முஸ்லிமா இருக்க முடியுமா? அப்ப அவங்க சொன்னாங்க, யாராவது எவனாவது ஒருத்தன் அப்படி சொல்லிட்டு போறது இருக்கிறது எங்கேயாவது பின்னாடி அதை அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கிடுமா? அதனால பின்னால் உள்ளவர்களிடத்திலே வருகிற சந்ததிகளிடத்திலே நல்ல பெயரை எனக்கு ஏற்படுத்தி தா என்று ஒரு தடம் வகுத்த பின்னால் அதற்கு முன்னாலும் நம்ம தடம் மாறி போறது இருக்கிறதே சரியில்லாத வார்த்தை. அதனால எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்க எங்க இருந்தாலும் சரி, இடம் ஒரு மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா ஒதுங்க தள்ளி நினைக்குங்க. அது உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய மானத்தை பாதுகாக்கும், அடுத்தவருடைய மனதை விட்டு உங்களை சுத்தமாக வைத்திருக்கும். இன்னும் உங்களுடைய பின் சந்ததிகளிடத்திலே உங்களை நல்லவராக காட்டும், நல்லவராக. அப்பன்னா அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல வருகிறது ஹதீஸ்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனுஷர் யாருங்க, மௌத்தா போய் போறார், நல்ல மனுஷர், அப்ப நல்லவராக.
ரப்பே எங்களுக்கு நேரான வழியை காட்டி தருவாயாக, காட்டுவாயாக. மேல ஃபங்க்ஷன் நடக்குது, எவ்வளவு நேரம் நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் புரியுதோ அது வரையும் நடத்துவோம். நல்ல சத்தம் வந்துச்சுன்னா போயிடுவோம், போதும் இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமாக வேற எதுவும் கேட்கறது யாரும் புரியவர்களே, சென்ற வாரத்தில் இயாக்க நாகுது ஈயாக்க நஸ்தயி அதனுடைய தொடர்பாக சில கருத்துக்களை சொன்னோம். அப்ப கடைசியில சொல்றப்ப சொன்ன ஒரு கருத்தை, நாங்கள் உன்னையே வழிபடுகிறோம், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறோம். வழிபாடையும் ரப்புக்கு ஒரு மனிதன் செய்துவிட்டு உதவி தேடுதல் என்ற நிலைக்கு வரும்போது, வழிபாடு செய்ய ஆரம்பித்த உடனே மனிதன் அப்தாகி விடுகிறான், ஆபிதாகி விடுகிறான், அடிமையாகி விடுகிறான் ரப்பு. அப்ப இப்ப கேட்கணும், ரெண்டாவது தொழுது முடிச்சுட்டு மத்த அமல் செஞ்சுட்டு கேட்கணும் ரப்பிட்ட. இப்ப கேட்கும் போது எதை கேட்க வேண்டும் அதையும் அல்லாஹு தஆலா இந்த திருவசனத்திலே சொல்லித் தருகிறான். எதை கேட்க வேண்டும் நீ கேட்டால், ஒரு மனிதன் கேட்கிறான், இந்த இடத்துல இய்யாக நஸ்தயீன், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறோம் என்று மனிதரே நீ சொல் என்று சொல்லி தந்த அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எதை நீ என்னிடத்திலே உதவியாக தேட வேண்டும், எது என்னிடத்திலே உதவி தேடுவதற்கு தகுதியாக உள்ளது, என்னிட உனக்கு எது ரொம்ப அதிக தேவையாக இருக்கிறது உதவி தேடுவதிலே, மனிதனே நீ புரிந்து கொள்ள நல்லா அடுத்த ஆயத்துல சொல்றான், முஸ்தகீம் எனக்கு நேரான வழியை காட்டுகிறான். ஏன், உலகத்திலே எத்தனையோ உதவி தேடுதல்கள் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, உடல்நிலை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, குழந்தை குட்டிகள் இருக்கு, குடும்ப குடும்பத்தார்கள் எதிர்க்கிறார்கள், இன்னும் எத்தனையோ உதவிகள் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா பார்த்தோம்னா எந்த சக்கரத்தின் கீழாக மொத்த மனிதனுடைய வாழ்க்கை சக்கரம் சுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரம், செல்வம். இப்ப அந்த செல்வத்தினுடைய அடிப்படையாக மனிதன் தேட ஆரம்பிக்கிறான். ரப்பிட்ட போய் கேட்கிறான், ரப்பே செல்வத்தை நிறைய கொடு எனக்கு, கார்த்தா பங்களாத்தா நல்ல காசுதா அப்படின்னா அந்த காசு மனிதனுக்கு கேட்க தோன்றும், கேட்கலாம், கேட்கக்கூடும், கேட்கிற ஆசை வரும், எல்லாம் செய்யும். ஆனா ரப்பு இந்த இடத்துல சொல்லித்தரா அதை கேட்காத அப்படின்னு. ஏன்? அந்த பொருளாதாரம் இருக்கிறதே அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது. பொருளாதாரம் இன்னைக்கு ஒருத்தன் கையில இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் கையில இருக்கும், அதை யாரும் மாத்த முடியாது. அப்ப அந்த பொருளாதாரம் உன் இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீ அதை மொத்தமாக வைத்துக் கொண்டும் இருக்க முடியாது. நீ உனக்கே எனக்கு அத்தனை சொத்துக்கள், என்னைக்கு நீ மௌத்தா போய் உன்னை கொண்டு போய் புதை குழியில போடுகிறார்களோ அன்றோடு உன்னுடைய சொத்து எல்லாம் முடிந்தது. அல்லது சுனாமி வந்துச்சு அடிச்சுட்டு போயிருச்சு, சொத்து பூரா போச்சு. குஜராத்ல பூகம்பம் வந்துச்சு, சொத்து பூரா போச்சு. இப்ப இதெல்லாம் வந்து தேவையானதுதான், ஆனால் அந்த அளவுக்கு தேவை கிடையாது. எது ரப்பினிடத்துல தொழுகையில போய் நின்றுகிட்டு நீ கேட்கிற அளவுக்கு அது தேவை கிடையாதுப்பா. அப்ப எதுதான் ரொம்ப அரிஜ, எதுதான் ரொம்ப அதிக தேவை ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொன்னா, இபாதத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டு ரப்ப ரப்புன்னு விளங்க ஆரம்பிச்சுட்டு அல்லாஹுவை அல்லாஹு என்று விளங்க ஆரம்பித்து விட்டான்னா அடுத்து உடனே கேளு, ரப்பே எனக்கு நேரான வழியை காட்டு. உலகத்தில ஒரு மனிதனுக்கு எந்த காலமும் பிரயோஜனம் தரக்கூடியது, செல்வத்தை மாதிரி அல்ல. உலக மனிதன் உலகத்துல மௌத்தாய் போய் மண்ணோடு மண்ணாக மக்கி திரும்ப கியாமத்து நாள் அல்ல அவனுடைய சட்டையை பிடிச்சு கொண்டு வந்து அங்க தூக்கி நிறுத்துறப்ப கூட அங்க எது தேவைப்படும்? இதாயத் தேவைப்படும், நேர்வழி தேவைப்படும், பொருளாதாரம் தேவைப்படாது. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, லாஷை. அதை வச்சு அந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை வச்சு அங்க விளாண்டு பாத்திரலாம் கியாமத்துலன்னா முடியாது. இன்னும் சொல்லிட்டு சொன்னாங்க, சில பேர் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்களே, நாங்கள் எங்களுக்கு வந்து நாயகத்தோட ஷஜரா இருக்கிறது தொடர்பு, எங்க குடும்பம் நான் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தாரு, நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்தாரு அப்படின்னு இருக்கிறவங்களை நீங்க வந்து மதிக்கலாம், அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரைன்னு நினைக்கலாம். ஆனா அதே அந்த நிலைமை கொஞ்சம் வேறாக போய் அவர் ஒண்ணுமே செய்யறதில்ல. ஆனா சொல்றாரு, நாங்க எங்களுக்கு வம்சாவளி நாயகத்தினுடைய வம்சாவளிங்க, எங்களுக்கு சொர்க்கம் சொந்தம் அப்படின்னா அப்படி சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒரு தடவை ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், எவனுடைய அமல் ரப்பை விட்டு ஒருத்தனை பின்தள்ளி விடுகிறதோ அவனுடைய நசப் என்று சொல்லக்கூடிய வம்சாவளி இருக்கிறதே முன்னாடி தள்ளிட்டு போயிடாது, ரப்ப தூக்கி எரிஞ்சிருவான். அதனால வம்சாவளி அந்த ரத்தங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் பார்ப்பது அமளித்தான். என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள்களை கூப்பிட்டு கண்டித்தார்கள், உங்களுடைய தந்தையார் ரசூல் என்பதற்காக வேண்டி உங்களை அமல்களினுடைய விஷயம் சோம்பேறித்தனத்தில் ஏற்படுத்தி விட வேண்டாம், உங்க உங்க கைக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு வேலை நடக்குமே தவிர, உங்களுடைய தந்தை ரசூலாக இருந்தார், உங்களுடைய தந்தை நபியாக இருந்தார், அதனால நம்ம சொருக்கம் போயிடலான்னு பகல் கனவு காணாதீங்க, அது முடியாத கதை. அப்ப இந்த தேவை என்று வந்து ரப்பினிடத்திலே ஒரு மனிதன் நிற்கிறார். நிற்கிற போது எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், அதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா எதிரும் புதிருமாக பேசி கொண்டு வந்தார். எப்படி? முதல்ல என்ன சொன்னா, நான் வந்து ரப்புல் ஆலமீன் உலகத்தை ஆளுகிறவன், மாலிகியோமித்தி கியாமத் நாளின் அதிபதி, இப்படி எல்லாம் பேசி தந்தவன் திடீர்னு அல்லாஹ் சொன்னா நான் உன்னையே வழிபடுகிறேன் நீ சொல்லுன்னா, ஸ்டேட்மெண்ட் சொன்னா, இதுவரையும் ஸ்டேட்மெண்ட், நான் உன்னையே வழிபடுகிறேன் நான் மனிதன். இப்ப கடைசியில திடீர்னு என்ன சொன்னா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், கையை தூக்கு எழுதப்படுகிறது. லைஸ ஷய்யுன் அக்ரம அலல்லாஹ் மினத் துஆ, அல்லாஹ்வினிடத்திலே எந்த ஒரு பொருளுக்கும் இவ்வளவு மரியாதை கிடையாது துஆவை தவிர. அல்லாஹ்வினிடத்திலே எந்த ஒரு பொருளுக்கும் இவ்வளவு மரியாதை கிடையாது துஆவை தவிர. துஆல தான் எல்லா நிலைகளும், ஹதீஸ்ல சில ஹதீஸ்ல படிக்கும் போது நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. உன்னுடைய தக்தீரை கூட மாத்தி எழுதுகிற நிலை இருக்கிறதே அது எதுக்கு இருக்குன்னா துஆக்குது, துஆ. என்ன அந்த அளவுக்கு அது போய் ரப்பினுடைய அரிசை தட்டுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் கொடூரமானதாக இருக்கும். ரொம்ப எது, நீ நல்லதை கேட்டால் நல்லதாக, நீ கெட்டது உனக்கு அதனால் சம்பவிக்க வேண்டும் என்றிருந்தால் ரொம்ப மோசமானதாக அது இருக்கும் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா துஆவை ஆரம்பமாக வைத்து சொல்லி தருகிறான். அடுத்து இரண்டாவது சொன்னோம், இரண்டாவது பார்த்தோம்னா சில இடங்கள்ல எழுதுறாங்க புத்தகங்கள்ல, மனிதன் சொன்னான், ரப்பே நான் உன்னை வழிபடுகிறேன், ஈயாக்க நஅபுது உனக்கு நான் வழிபடுகிறேன், ஈயாக்க நஸ்தயீன் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் சொன்னான். இப்ப இத ரெண்டையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னா கோத்தாங்க. இந்த ரெண்டையும், எது வழிபடுதல் என்று சொல்லுகிற அந்த விஷயத்தையும், உதவி தேடுதல் என்று சொல்லுகிற மனிதன் சொல்றான ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு வக்திலையும் நின்று நம்ம ரப்பினிடத்துல பேசிக்கிட்டு இருக்கமே, உன்னையே வழிபடுகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் சொல்றமே, அந்த இடத்தை ரெண்டையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னா சேர்த்தாங்க. சேர்த்துட்டு ஹதீஸ்ல சொல்லும் போது சொன்னாங்க, அது அமல்களினுடைய மூல மாதிரி, அமல்களினுடைய அச்சாணி மாதிரி. அப்ப இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது வருகிறது, அத்வாவு குவல் இபாதா, துவா இருக்கிறதே அதுவே இபாதத்துனாங்க. எப்படிங்க துவா இருக்கிறதே? துவா தொழுகிறோம் நாலு ரக்காயத்து, இன்னைக்கு நம்ம பள்ளியாசில பல பேரை பார்க்கலாம், மகரிபுல மூணு ரக்காயத்து முடிஞ்சு உடனே எந்திரிச்சு இப்படி தட்டி விட்டுட்டு சரச் சரச்ச, அது அப்ப என்ன செய்யறார்? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை தூக்கி எறிகிறார். துவா கேட்கணும், துவா கேட்கணும்னா இப்ப இதுல பல கூட்டா கேட்கணுமா? நீ எப்படியும் கேளு, உன் ரப்பினிடத்திலே உனக்கு எப்படி கேட்க முடியுமோ எப்படி வேணாலும் கேட்டுக்க. நீ கூட்டா கேட்க பிடிக்கலையா, தனியா கேட்டுட்டு போ. அதனால கூட்டா கேட்டுக்கிட்டு ஜட்டையை பிடிச்சி இழுக்க வேண்டிய தேவையில்லை, உன் வேலையை நீ பார். ஆனால் கேளு, துவா கூட்டா கேட்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீ பாட்டுக்கு பரவு தொழுவை முடிஞ்ச உடனே வேட்டியை தட்டி விட்டுட்டு போறது இருக்க, ரப்பை அசிங்கப்படுத்துவது போன்று அமல் செய்து விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? போய் பணக்காரன் விட்டு கதவை தட்டிட்ட, தட்டிட்டாங்க நின்று, எப்படி இருக்கி ஆஜியார்னா, என்ன வந்து என்ன செய்வாரு? செவிட்டில் எழுப்பாரு, அங்க போனோட உனக்கு தேவை இருந்துச்சு அதை கொடுங்க ஆஜியார்னு, ரைட். அப்ப செய்ய வேண்டிய வேலையை செய்து விட்டு எதனுடைய ரிசல்ட் என்ன கிடைக்குதோ அதை வாங்காம போனா ரப்பை கேவலப்படுத்துகிறாய். ரெண்டாவது, இது முதல் விஷயம் முடிஞ்சு. ரெண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அதுதான் இபாதத், துவாவும் இபாதத். நீ மூணு ரக்காயத்து தொழுது முடிச்சிட்டு போறது மட்டும் இபாதத்துன்னு நினைச்சுக்காதே, அதுக்கு பின்னாடி உட்காந்து உன்னுடைய ரப்பினிடத்தில கையை உயர்த்தி உனக்கு இருக்கிற ஆயிரம் ஆயிரம் தேவைகள், என் குடும்பத்துக்கு அதை கொடு, எனக்கு சிஹத்தை கொடு, இந்த உலகத்தினுடைய எல்லா மூமின்களுக்கும் ஈமான கொடு, அப்படி கொடு இப்படி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கே, அது உன்னோட முடிகிற காரியம், அதுவும் இபாதத்துன்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தயீன் என்று எப்போது மனிதன் சொல்கிறானோ, உன்னையே வழிபடுகிறேன், வழிபாடு தேடுதலும் உதவி தேடுதலும் உன்னிடத்திலே இருக்கிறது மனிதன் சொன்ன உடனே அந்த ரெண்டும் ஒன்றாக அந்த இடத்திலே சங்கமிக்கிறது. கேட்பது என்பதே இபாதத்தினுடைய லெவலுக்கு இஸ்லாத்திலே கொண்டு போய்விடுகிறது. இதற்கு முன்னாடியே எனக்கு சொன்னது மாதிரி ஞாபகம் இருக்கு, அதனால தெரியல, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த துவா கேட்கிற விஷயமா, சில இடத்துல சொல்லும் போது நான் இவ்வளவு நாள் துவா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு துவாகவும் அங்கீகாரம் இல்ல, ஒரு துவாவும் அங்கீகாரம் இல்ல, எவ்வளவு துவா கேட்டுட்டேன், இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் என்னன்னு ஞாபகம் இல்ல, தெரியாட்டி இருந்தாலும் ரீகால். அப்ப அமல் செய்யறோம், துவா கேட்கிறோம், கேட்கிற துவால பாதி பேருக்கு நடக்கிறது இல்ல, பாதி துவா நடக்கிறது இல்ல, நமக்கே நல்லா தெரியும் என்ன நம்மளாம கேட்டிருப்போம், நடக்கிறது இல்ல, சில துவா நடக்கு, அப்புறம் வேற என்ன என்ன நடக்கும், ஆனா ஏன் இது அப்படிங்கிறதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. ஏன் துவா நடக்க மாட்டேங்குது, ஏன் துவா நடக்குது, அப்ப துவா செய்யறதுனால என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப துவா இருக்கிறதல்லவா, அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது, எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. இது அன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த பள்ளியாசல்ல மரம் வளரணும்னு கேட்டார், இந்த பள்ளியாசல்ல மரம் வளரணும் துவா கேட்கிறார். ரப்பிடத்துல கேட்பதற்கு யாருக்கு வேண்டாலும் என்ன வேண்டாலும் உரிமை இருக்கு, யாரும் எதை வேண்டாலும் உங்க ரப்பினிடத்துல நீங்க நேரடியாக பேசிக்கொள்ளலாம். ஏன் நீங்க அடுத்தவர்களிடத்துல கேட்பதை விட அவன் ரொம்ப தகுதியானவன் கேட்பதற்கு. அப்போ நீங்க கேட்கிறீங்க, அப்ப கேட்கும் போது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, ரப்பினிடத்துல கேட்கிற போது அப்ப எதை கேட்கணும்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. சும்மா கூமுட்டத்தனமா அவர் அங்கிருந்து வந்தாரு, யா அல்லாஹ் உன்னை தெரியும் எனக்கு, எனக்கு அப்படி கொடு, ரெண்டு கார், மூன்றரை பொண்டாட்டி, அற கிடைக்காது, மூணு பொண்டாட்டி அப்படின்னு அவர் மட்டும் கேட்கிறாரு, எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் கேட்டு போயிட்டாரு. அப்ப அது முறை அல்ல. அப்ப எப்படி கேட்கணும், ஹதீஸுகள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வினிடத்துல பேசுறதுக்குன்னு ஒரு உசூல் இருக்கிறது, ரப்பினிடத்துல பேசுறதுக்குன்னு ஒரு உசூல் இருக்கு. சும்மா இந்த கடந்த இன்னைக்கு அரசியல்வாதி அவன் இவன் லொட்டான் லொசுதான் தோலாம் துருத்தியான், இவன்கிட்ட போய் நான் பேசும் போதே அப்படி நடுங்கி ஒண்ணுக்கு இருந்து இப்படித்தான் பேசணும், இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பழகிற அளவுக்கு இருக்கும் போது ரப்பினிடத்துல எப்படி பேசணும்? இப்ப ஞாபகத்துக்கு வருது, ஜமால் முகமது காலேஜ்ல கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப எங்க காலேஜினுடைய சர்டிபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அந்த சான்றிதழ் வழங்கும் விழாவுக்கு கவர்னர் பாத்திமா வந்திருந்தாங்க. பாத்திமா பிவி நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்க போது மேடையில எல்லாம் அங்க ஏர்போர்ட்ல இருந்து எத்தனை வரையும் அந்த அதாவது ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு, அதெல்லாம் உடச்சிருந்துட்டான் அவங்க வர்றாங்கன்னு சொல்லி. ஃபங்க்ஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு இரும்புனாங்க. உடனே செக்யூரிட்டி என்ன செய்யணும், அவங்களுக்குரிய செக்ரட்டரி ஒரு டம்ளர்ல தண்ணி, ஒரு துண்டு, ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு தட்டு, இவ்வளதையும் கொண்டு வந்து நீட்டிக்கிட்டே நிக்கிறார் ஒரு கால் மணி நேரமா. அந்த அம்மா கொஞ்ச நேரம் வேற என்னமோ பேசிட்டு அப்புறமா வந்தோடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் டிஷ்யூவை தொடச்சு அதுல போடுறது வரையும் முடிஞ்சதால நிம்மறல்ல. இப்ப சாதாரண ஒரு பாத்திமா இன்னைக்கு போய் வீட்டுல அடுப்பாங்கல வேலை பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல அவங்க சொந்த வீட்டுக்கு போனா அவங்க அடுப்பாங்க ரயில போய் நின்று அவங்கதான் எல்லா வேலையும் பார்க்கலாம். இன்னைக்கு அந்த அம்மாவினுடைய நிலைமை வீட்டுல எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த அம்மாவுக்கு அந்த கவர்னர் என்ற போஸ்ட் கொடுக்கப்பட்ட உடனே அதுக்கு நடக்கக்கூடிய அந்த இது என்ன, நடைமுறைகள் என்ன? இப்ப இதுக்கே சாதாரண ஒரு ஆளுக்கே இப்படின்னா அப்ப ரப்பினிடத்திலே பேசுகிற போது எப்படி பேச வேண்டும்? ரப்பினிடத்துல நம்ம நடக்க முடியாது, போய் ரப்ப கையை பிடிச்சிருக்க முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப உன்னை ரப்போடு சேர்த்து வைக்கிற ஒரு நிலை இருக்கிறதுனா முனாஜாத்னா தொழுகைதான். அந்த தொழுகையில வந்து என்ன, நீ பேசுகிற போது எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு நாயம் சொல்லிஸ்லாம் அவங்க சொல்லி தந்தாங்க. அப்ப பேசுகிற போது எப்படி சொல்லணும், முதல்ல ரப்ப புகழணும், ரப்பே நீ பெரிய ஆளு, நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரப்பினுடைய பெருமிதங்களை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு திரும்ப சொல்லணும், நான் யாருன்னு சொல்லணும். நாயம் சொல்லிசன்னா யாரு, அவங்க காத்தமுர் ரசூல், அவங்க தான் உன்னால் அனுப்பப்பட்ட திருத்தூதர், அவங்க தான் நபி அப்படிங்கறதெல்லாம் அவங்களிடத்துல ரப்பின் இடத்துல ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு அப்புறமா கேட்கணும், யா அல்லாஹ் இப்ப எனக்கு இது குடு, யா அல்லாஹ் எனக்கு இதை இப்ப குடு அப்படின்னு கேட்கணும். இப்ப அதை பாக்குறது அப்படி ஒழுக்கமோடு பேச வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, துவா இருக்கிறது, துவாவுக்கு முறை இருக்கிறது, அது அப்படி கேட்கணும்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லி காமிச்சிருக்காங்க. இப்ப ஹிதாயத்து கேட்கிறோம், ஹிதாயத் ஹிதாயத்தை குடு, ஹிதாயத்து எப்படி கொடுக்க முடியும், யாருக்கு கொடுக்க முடியும்? இன்னைக்கு தொழுகையில நமக்கு எல்லாம் ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, நிறைய இஸ்லாத்துல வந்துட்டோம், தொழுகிறோம், நோம்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யும். ஆனாலும் தொழுகையில வந்து நின்ன உடனே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கிறோம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு ரப்பேங்கிறோம். ஹிதாயத்து கிடைச்சதுக்கு பின்னாடி திரும்ப என்ன ஹிதாயத்து, அதான் கிடைச்சு போச்சு, அப்புறம் என்ன ரப்பிட்ட போய் திரும்ப ஹிதாயத்தை கொடுங்கிற அசிங்கமா இல்லையா? ஒண்ணு கிடைச்சு போச்சுங்க, ஒண்ணு கிடைச்சிருச்சு இல்ல கொடுத்துட்டான், அதுக்கு பின்னாடி அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அசிங்கம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது சில பேருடைய தரஜாவுக்கு அசிங்கமா இருக்கும். அப்ப நீ ரப்பினிடத்திலே திரும்ப திரும்ப போய் உனக்கு கிடைச்ச ஹிதாயத்து கிடைச்ச பின்னாடியும் கூட ஒவ்வொரு வக்தலின்ட்டு நீ கேட்கிற ஹிதாயத்தை கொடுங்க. சரிப்பா நீ பாதி ஆளு, நீ வந்து இப்ப தான் அவாமுனாஸ், ஏன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம பூரா ஒண்ணும். நாயகம் சொல்லம் அலை செல்லும் அப்படித்தான் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க, தொழுகையில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அவுலியாக்கள் கேட்டாங்க, இன்னும் யாரெல்லாம் தரஜால கூட அவங்களும் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. எல்லாம் தொழுகும் போது என்ன செஞ்சாங்க, ஹிதாயத்தை குழு ஹிதாயத்தை குழுனா. இப்ப கொடுத்த ஹிதாயத்துக்கு திரும்ப எனக்கு ஹிதாயத்தை குடுனா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்ஷால்லா, அது அடுத்த வாரம் பார்ப்போம். இனி சொன்னா எனக்கு ஓடாது. அதனால யாரெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை, அப்போ அடுத்து சில சகோதரர்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க இந்த ரமலான்ல பேசும்படியாக சில
صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆளுகிற ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவரும்.
திருக்குர்ஆனினுடைய ஆயத்துகளுக்கு தொடர்படியாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாரங்கள்
அந்த குர்ஆனை எவர்கள் பெற்று தந்தார்களோ, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அதை சஹாபாக்கள் எப்படி விளங்கி நடந்து காட்டினார்களோ, அந்த அடிப்படையை பற்றி இஸ்லாமிய சகோதரர்கள் விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் பல்வேறு கருத்துக்கள் இங்கே எடுத்துரைக்கப்பட்டன. அதனுடைய தொடராக இன்றும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவனே எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக என்ற ஆயத்திலே வந்து நாம் நிற்கிறோம். இந்த ஆயத்தை பற்றி சென்ற வாரத்திலே சில கருத்துக்களை இங்கே குறிப்பிட்டோம்.
நம்முடைய ஹசரத் அவர்கள் சொன்னது போன்று சென்ற வாரத்திலே ஏற்பட்ட சில தடங்களினால் அதனுடைய முழுமையான விளக்க உரையை எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே நாம் நிறுத்தி கொண்டோம். அதனுடைய தொடராக இன்று இந்த ஆயத்து இந்த சமுதாயத்திடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறது, இந்த ஆயத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி தந்தார்கள், இந்த தடத்திலே சஹாபாக்கள் எப்படி நடந்து காட்டினார்கள் என்ற அடிப்படையிலே இந்த குர்ஆனினுடைய வேத வியாக்கியானிகளாக இருக்கிற முஃபஸ்ஸிரீன்கள் என்று சொல்லுகிற பெருமக்கள் எதை சொல்லித் தருகிறார்கள் என்ற கருத்துக்கள் சிலவற்றை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே பார்க்கலாம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ரப்பே எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக, ரட்சகனே எங்களை நீ நேரான வழியிலே நடத்துவாயாக. இதற்கு முன்னே அல்ஹம்துலில்லாஹ்விற்கு நாம் தஃப்ஸீரை பார்த்தோம், அர் ரஹ்மான் ரஹீம் பார்த்தோம், மாலிக் யௌமித்தீன் பார்த்தோம். அது எல்லாவற்றையும் விட இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லுகிற இந்த வாசகம் இருக்கிறதே ஒரு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை யார் இதை படிக்கிறார்களோ அவர்களிடத்திலே அது எதிர்பார்க்கிறது, அது சொல்லித் தருகிறது, அது அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், இதுவரை ரப்பை புகழ்ந்தோம், அடுத்து உன்னையே வணங்குகிறோம்னு சொன்னோம், சொல்லி முடிச்சுட்டு இப்ப கேட்கிறோம் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ரப்பை புகழ்வது உலகத்திலே எல்லா மனிதரிடத்திலும் இருக்கிற ஒரு பழக்கம். ஒரு பொருளை ஒரு மனிதரிடத்திலிருந்து வாங்கினால் உடனே அதற்கு நன்றி கடன் செலுத்துவது மனிதனுடைய ரத்தத்திலே உரிய தன்மை. அதை செய்து விட்டோம், அடுத்தபடியாக உன்னையே வணங்குகிறோம். அது எவனை பார்த்தாலும் இன்னைக்கு துட்டு உள்ளவனை பார்த்தா கூட மனுஷன் அப்படியே தலகுல காலில் உழுவணுமா, வேற எங்கேயும் அதுக்கு கீழே ஏதாவது இடம் இருக்கா உளுந்து எந்திரிக்கிறேங்கிறான். இது ரத்தத்திலே உரிய தன்மை. ஆனால் கடைசியாக ரப்பு கேட்க சொல்லுகிறானே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு என்று கேட்க சொல்லுகிறானே, இது ரத்தத்திலே உரிய தன்மை கிடையாது, அவனுடைய ஆழ் மனதிலே பதிந்திருக்கிற தன்மை. சில பேருக்கு அந்த கருத்தை எடுத்தாள முடியும், அதை கொண்டு வர முடியும், சில பேருக்கு எடுக்க தெரியாது. அப்படி இருந்து உலகத்தில் மௌத்தா பேருவாக சில பேர் அதை எடுத்தாண்டு அதை வெளியிலே கொண்டு வந்து அமலிலே கொண்டு வந்து தங்கள் உடல் ரீதியாக சிந்தனை ரீதியாக வெளியிலே செயல்படுத்தி விடுவார்கள். இப்ப இந்த இடத்தில் ஒரு மனிதன் வந்து நிற்கிற போது ஒரு மிகப்பெரிய கோட்டை அந்த இடத்திலே கிழிக்கப்படுகிறது. ரப்பே எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக. சென்ற வாரம் செல்லுகிற போது சொன்னோம், உலகத்திலே மனிதனுக்கு பொருளாதாரம் தேவை இருக்கிறது, உலகத்திலே மனிதனுக்கு மனைவி மக்கள் தேவை இருக்கிறார்கள், இன்னும் ஆயிரக்கணக்கான தேவைகளை தனக்கு முன்னால் வைத்து மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த எல்லா தேவைகளையும் விட ஒரு மனிதனுக்கு அதிகம் தேவை உள்ளது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை படைத்த ரட்சகனும் சொல்லித் தருகிற வாசகம் இஹ்தினஸ் ஸிராத், ஹிதாயத்தை கொடு. ஹிதாயத் என்பது அவ்வளவு ஒரு சாதாரணமான பொருள் அல்ல, அவ்வளவு ஒரு எல்லா இடத்துக்கும் அப்படி போறப்பெல்லாம் கிடைச்சிட்டு போற பொருள் கிடையாது. ஆனால் அது மனிதனுக்கு அவசியமாக தேவைப்படுகிற பொருள். ஏனென்று சொன்னால் அது இல்லாவிட்டால் மனித குலம் மனித குலமாக இருக்க முடியாது, உலகத்தினுடைய செயல்பாடுகள் உலகத்தினுடைய செயல்பாடுகளாக செயல்படாது, உலகமே ஸ்தம்பித்து நின்றுவிடும். அப்ப அது செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதனிடத்திலே இருக்கிற அந்த ஹிதாயத் என்ற தன்மை வெளிப்பட வேண்டும், அந்த ஹிதாயத் என்று சொல்லுகிற அந்த பாதை சரியாக திறக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை கொண்டு வந்து இடையிலே செருகுகிறான், நீ கேளு மனிதனே, என்னிடத்திலே கேளு, அதுவும் ஹிதாயத்தை கேளு, எங்கு நின்று கேளு, என்னுடைய இடத்திலே வந்து என்னுடைய சன்னிதானத்திலே வந்து நின்று என்னிடத்திலே ஒவ்வொரு நாளும் நீ தொழுகுகிற போது உடனே கேளு, ரப்பே எனக்கு ஹிதாயத் கொடு என்று. சரி, இதுக்கு யாரும் எக்ஸப்ஷன்ஸ் உண்டா? நபிமார்கள் இருக்கிறார்கள், நிறைய ஹிதாயத் இருக்கு, அவங்களுக்கு ஹிதாயத்து கேட்கணும்னு எதுவும் இருக்கா? அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களை தேர்ந்தெடுத்தோம், ரிசாலத்தை கொடுத்தோம், நுபுவத்தை கொடுத்தோம், மக்களுக்கு வழிகாட்ட அனுப்பினோம். ஆனால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டார்கள், ரப்பே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காண்பித்து தா. அந்த நாயகத்தோடு ஒட்டி தெரிந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை பத்தி ரப்புல் ஆலமீன் திருக்குறானிலே குறிப்பிட்டால், ரழியல்லாஹு அன்ஹும் வரதுன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அவர்களுக்கு பின்னால் வந்து ஆயிரக்கணக்கான நல்லவர்கள் வழிமார்கள் சாலிகீன்கள் சாலிகீன்கள் கேட்டார்கள், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இன்னைக்கு நம்மளும் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கும் நாம் கேட்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை தான் கேட்டாங்க, ஹிதாயத்தை குழு அப்படின்னு, நம்மளும் ஹிதாயத்தை குழுன்னு கேட்கிறோம். அப்ப நபி கேட்டதற்கும் நாம் கேட்டதற்கும் என்ன மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்? அப்ப ரெண்டாவது, இந்த இதை பற்றி தப்சீர்களில எழுதும் போது எழுதுகிறார்கள், முதல்ல இருந்து இந்த தப்சீரை கேட்டுட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல்வேறு விளக்கங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின்னு சொல்லி முடிச்சுட்டோம். ரப்பே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறோம் சொல்லி முடிச்சிட்டோம். சொல்லி முடிச்ச பின்னாடி அல்லாஹ் சொல்றான், என்னிடத்துல ஹிதாயத்தை கேளு அப்படின்னு சொல்லி சொல்றான். வழிபாடு முடிந்ததற்கு பின்ன என்ன ஹிதாயத்து? வழிபாடு முடிஞ்சு போச்சு, அதுக்கு பின்னாடி எப்படி ஹிதாயத்தை கேட்கிற நீ? அப்ப எந்த நிலையிலே இருந்து வழிபாடு நடத்தப்பட்டது? இப்ப இவ்வளவு கேள்வியும் இதுல எழுகிறது. அப்ப ஹிதாயத்து அப்படிங்கிறதுக்கு என்ன, அது கொண்டிருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்ன, அது கொண்டிருக்கிற வெளியர்த்தம் என்ன, அதை எப்படி புரிய வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று விளங்கினால்தான் இத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். அப்ப இந்த அடிப்படையிலே நாம் தப்சீருனுடைய புத்தகங்களிலே நாம் ஆய்கிற போது நமக்கு ஒரு கருத்து கிடைக்கிறது. அதாவது தப்சீர், அதாவது ஹிதாயத் என்று சொல்லுகிற அந்த விஷயத்தை ஹதீஸினுடைய அடிப்படையில், குர்ஆனினுடைய அடிப்படையில் மூன்று பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். தப்சீர்ல தெளிவா எழுதுறாங்க இந்த இந்த விஷயத்தை மூணு பிரிவா இருக்கு, அதுல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை இமாம் ராகிபுல் அஸ்பஹானி என்று சொல்லுகிற ஒரு பெரியவர்கள் தன்னுடைய முஃப்ரதாத்துல் குர்ஆன் என்று சொல்லுகிற தன்னுடைய நூலிலே பதிந்திருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா இதுதான் இதுதான் பிரிச்சு அப்படி கரெக்டா கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இப்ப மூன்று விதமாக ஹிதாயத்துகளை பிரித்து நாம் அதை அறிந்தால்தான் எந்த ஹிதாயத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லது சஹாபாக்கள் கேட்டார்களே அது எந்த ஹிதாயத்து, அப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே இது எந்த ஹிதாயத்து அப்படின்னு வித்தியாசம் புரியும். ஏன் அப்படின்னா நாம் இன்று வாழுகிற காலம் இருக்கிறதே ஹிதாயத்தை கேட்க வேண்டிய காலம். அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்த காலம் இருக்கிறதே அது ஹிதாயத்தை கேட்க வேண்டிய காலம் தான். ஏன் கேட்க வேண்டிய காலம்? மூடத்தனத்தினுடைய உச்சத்திலே அந்த காலத்திலே அறியாமை ஜாஹிலியத் என்று சொல்லுகிற அறியாமை காலம் கொடிக்கட்டி பறக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்தை கொண்டு வந்து வைத்து இதுதான் அல்லாஹ்வினுடைய திருவேதம், இதன் வழியிலே சென்றால் நீ உருப்படுவாய் என்று சொன்னார்களே அன்றைய தினத்திலே கேட்க வேண்டும். என்ன தெரியாது, முட்டாத்தனமா இருந்த காலம் அது. அப்ப கேட்டாங்க, இப்ப இன்னைக்கு எதுக்கு அதற்கு கேட்கணும், இன்னைக்கு என்னத்த ஹிதாயத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா அறியாமைகளும் அப்படி ஒட்டு மொத்தமா. ஒருத்தர் வந்து கேட்டாரு, அசரத்து அவரு சொல்றாரு அவரும் புகாரில இருந்தான் சொல்றாரு, அவரும் முஸ்லீம்ல இருந்தான் சொல்றாரு, அவரும் குர்ஆன்ல இருந்தான் சொல்றாரு. இங்க ஒருத்தர் வந்து உட்கார்ந்து நேத்துலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரும் முஸ்லீம்ல இருந்தான் சொல்றாரு, அவரும் புகாரில இருந்தான் சொல்றாரு, அவரும் பைஹக்கியில இருந்தான் சொல்றாரு. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன செய்யறதுன்னு ஏதாவது கொஞ்சம் சொல்லித்தாங்க. என்ன எதுதான் சரி எதுதான் தப்பு? இவர் சொல்றதும் புகாரி தான், அவர் சொல்றதும் புகாரி தான். ஆனா அந்த புகாரியையும் பைஹக்கியும் பக்கத்துல நம்மளால போக முடியல. அதை தூக்கி வச்சு அதை குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண நாங்க ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஒரே அடி அடிச்சு கூடாது, அதெல்லாம் பைஹக்கிய கையில தூக்கி வச்சோம்னா உனக்கு மண்டை ஓடாது, உனக்கு விளங்காது, தகுதியும் இல்லைன்னு சொல்லி போட்டிய. இப்ப எதுல எது? ஆமா, அந்த தகுதி வந்துருச்சுன்னா நீங்களே பாத்துட்டு போயிருவிய, புகாரியா ஹதீஸா நீங்களே பாத்துட்டு போயிருவீங்க. இப்ப அந்த தகுதி எங்களுக்கு கிடையாது. இவங்க சொல்றது சரியா, அவங்க சொல்றது சரியா, இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன்னாரு. எல்லாரும் கேக்குறத இன்னைக்கு எல்லாருடைய தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திலும் இருக்கிற எல்லா சமுதாயமும் இப்படித்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னையா இது, என்ன நடக்குது, ஒன்னும் புரியல. முழுமை பெற்ற சமுதாயம் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே முழு உலகத்தாருக்கும் அறிவித்துக் கொடுக்கிறான். நாம் இந்த தீனை இன்றைய தினத்திலே முழுமைப்படுத்தி விட்டோம் நாயகமே, உலகத்தாருக்கு அறிவிப்பு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய ஆணை அவனுடைய வேதத்திலே வாசகமாக இறங்கி இருக்கிறது. அப்படி இறங்கிறதுக்கு பின்னால இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இப்படிலாம் சொல்றீல, இப்ப இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை தாங்க இருக்கு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், போய் நின்னு அழு அல்லாஹ் கொடுப்பான். வேற என்ன சொல்ல முடியும்? போய் நின்று அழு அல்லாஹ் கொடுப்பான். அழுதுகிட்டு தானே இருக்கும், அழுதுகிட்டு தானே இருக்கும். டெய்லி அழுகுறோம்ல வந்து நின்று பள்ளியாசல்ல ஐந்து நேரம் தொழுகையிலும் இமாம் ஓதுகிற போது, இமாம் சிர்ராக ஓதுகிற போது பின்னாடி நின்றுகிட்டு அல்ஹம்து சூரா ஓதிக்கிட்டு ஒவ்வொரு அஞ்சு ரக்க அஞ்சு அதாவது அஞ்சு நேர தொழுகையிலும் நின்று அழுகிறோம். ரப்பே நேர்வழியை காட்டு என்று என்ன கிடைத்திருக்கு? இவரும் சொல்றாரு அவரும் சொல்றாரு எதுன்னு தெரியல, அதுதான் கிடைச்சிருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்கள் இப்படியெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் என்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், இப்படிலாம் வந்து நீ குழம்பி போய் நின்னா அந்த நேரத்திலே ஒரு மாத்திரையை உனக்கு நான் தருகிறேன், ஒரு நல்ல கயிறை உனக்கு தருகிறேன், அதை நீ இறுக்கமாக பிடித்துக் கொண்டாய் என்று சொன்னால் உன்னுடைய சந்ததிக்கும் சந்ததி, நீ வாழுகிற காலம் வரை உன்னையும் உனக்கு வருகிற சந்ததிகளையும் உன்னால் சேர்த்து கரை சேர்த்து எடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த துவாவை சொன்னார்கள். நீ ரப்பினிடத்திலே கேளு, அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கம் வரசுக்குன திபாஹா, அல்லாஹும்ம அரினல் பாதில பாதிலம் வரசுக்குன தினாபா, ரப்பினிடத்திலே உன்னுடைய கையை உயர்த்தி இதயத்தை திரித்தவனாக கேள், இதயத்தை பிழிந்தவனாக கேள், எந்த ஒரு கருத்தை என்னிடத்தே வந்து கேட்கிறீர்களோ. அதற்கு இவரும் புகாரி தானே, அவரும் புகாரி தானே, இவரும் பைஹக்கி தானே, அவரும் பைஹக்கி தானே, இவரும் முஸ்லீம் தானே, அவரும் முஸ்லீம் தானே, இதுல என்ன கருத்து இருக்கிறது? இவர் ஒன்றை சொல்கிறார், அவர் ஒன்றை சொல்கிறார், பாதைகளோ இங்கொன்று அங்கொன்று, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிற இஸ்லாமிய கூட்டமே, உங்களுக்கு எந்த கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அடித்து சொன்னார்களோ அதை சொல்லி தருகிறேன். கையை தூக்குங்க, அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கம் வரசுக்குன திபா, எது தெளிவான வழி என்று ரப்பே நீ எங்களுக்கு காட்டித்தா, அரினல் பாத்தில பாத்திலம் வரசுக்குனத்தினாபா, கெட்ட வழியை எங்களுக்கு தெளிவாக காட்டித்தா, அதை விட்டு நாங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த வாசகம்தான் இன்றைய காலத்திற்கு மாத்திரையாக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த வாசகமும் இருக்கிறது, அது தொழுகைக்கு வெளியே நீ ஓதிக்கலாம், இங்க நின்று தொழுகையில ஓதுற போது என்று கேட்டு விட்டாய், ஹிதாயத்தை கொடு. இப்ப இந்த ஹிதாயத்து எதை அடங்கி கொண்டிருக்கிறது? இப்ப நீ தேடுற இந்த கருத்துக்களுக்கு ஹிதாயத் உள்ளே வருமா? நீ தேடுகிற உங்களிடத்திலிருந்து வருகிற ஷரியத்து சந்தேகங்களுக்கு ஹிதாயத்தை விட கொடுக்குமானா? அதை தப்சீர்கள்ல எழுதும் போது பாக்குறோம். அப்ப சொன்னாங்க, ராதிமுல் அஸ்பஹானி என்று சொல்லுகிற ஒரு பெரியவர்கள் தன்னுடைய முஃபரதாத்துல் குர்ஆன் என்று சொல்லுகிற தன்னுடைய புத்தகத்திலே பதிந்து வைத்தார்கள், 3 பகுதியாக ஹிதாயத் என்பது பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஹிதாயத்தை 3 பகுதியா பிரிச்சு காட்டினாங்க. சொன்னாங்க, 1வது ஹிதாயத், முதல் அந்த ஹிதாயத் என்பது எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் சகட்டு மேடிக்கு ரப்புல் ஆலமீன் எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுத்தான். வானத்துக்கு ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்தான், பூமிக்கு ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்தான். அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள ஜீவராசிகள், மனித வர்க்கங்கள், மிருகங்கள், அங்கிருக்கிற அதாவது மரங்கள், இங்க இருக்கிற 4 கால், 2 கால், 5 கால், எத்தனை இருக்கோ எல்லாவற்றிற்கும் ஹிதாயத்தை கொடுத்தான். இது முதல் வகையான ஹிதாயத். இதை பற்றி ரப்புல் ஆலமீன் திருக்குறானில சொல்லுகிற போது ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதாவது அல்லாஹு தஆலா எல்லா பொருட்களையும் படைத்தான், இன்னும் அதற்கு ஹிதாயத்தையும் கொடுத்தான். அதாவது ஹலக்கஹு ஃபக்கத்தரா என்று சொல்ல வருகிற வார்த்தையிலே வருகிறது, படைத்தான் அதற்கு ஹிதாயத்தை கொடுத்தான், நேர்வழியை கொடுத்தான். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம எல்லாம் முஸ்லீமா இருக்கோம், குர்ஆன்ல வருது ஜின்னு நம்பூரா முஸ்லீமு, அப்ப இருக்க மரம் முஸ்லீமா, வானம் முஸ்லீமா, பூமி முஸ்லீமா? அப்ப நான் மரம் தொழுகிறதில்ல, வானம் தொழுகிறதில்ல, பூமி தொழுகிறதில்ல, போற பாம்பு தொழுகிறதில்ல, போற நாய் தொழுகிறதில்ல, அவெல்லாம் முஸ்லீமா இருந்துச்சுன்னா எல்லாம் தொழணுமே, அல்லது பாவமாளி ஆயிருமே, ஏன் தொழுகிறதில்ல? ஏங்க இது நம்மோடு இருக்கிற காபிர்கள் தொழுகிறதில்ல, எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுத்தேன் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றானே, இப்ப இது என்ன ஹிதாயத்து? அப்படி இந்த ஹிதாயத்து கொடுத்த அடிப்படையில காபிர்கள் வேண்டாம் விட்டுருவோம், பாம்புகள்ல பாதி பள்ளியாசலுக்கு தொலை வந்துச்சு, நாய்கள்ல பாதி அப்படி உள்ள வந்துட்டு போவோம் அப்படின்ட்டு உள்ள வந்துச்சு, கழுதைகள்ல பாதி உள்ள வந்துச்சு, என்ன நடக்கும்? அப்ப அந்த ஹிதாயத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றானே திருக்குர்ஆன்ல, நாம் படைத்தோம் ஹிதாயத்தையும் கொடுத்தோம். அப்ப இந்த ஹிதாயத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க? அதாவது எல்லா பொருட்களையும் படைத்து அதனுடைய அகமியங்களை அறிந்து அதனுடைய வாழ்க்கைகளை செப்பனிட்டு கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன், கொடுத்திருக்கிற ஹிதாயத் அதுதான் ஹிதாயத். ஒரு ஆயத்திலே குறிப்பிடும் போது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்றான், உலகத்திலே இருக்கிற எல்லா பொருளும், வானம், பூமி, நட்சத்திரம், அதிலே வாழ்ந்திருக்கிற பூமியிலே இருக்கிற மனித ராசிகள், அதே போன்று மரங்கள், மாடு, விலங்கினங்கள், செடி கொடி எதெல்லாம் இருக்கிறதோ, உன் கண்ணுக்கு தெரிந்து உன் கண்ணுக்கு தெரியாமல் எதெல்லாம் உலகத்திலே இருக்கிறதோ, உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களும் ரப்பினை துதிக்கிறது, அதை படைத்த இரட்சகனை துதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அறிய முடியாது, உங்களுக்கு புரிய முடியாது. இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வத்தைரு ஸாஃபாத்தின் குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வதஸ்பீஹா வல்லாஹு அலீமும் பிமா யஃபாலூன். அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா? நீ ஆழ்ந்து பார்க்கவில்லையா? நீ முற்றிலும் உற்று பார்க்கவில்லையா? அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானமும் பூமியும், வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ள எல்லா பொருட்களும் தன்னுடைய ரப்பினை துதிக்கிறதே, அதை நீ பார்க்கவில்லையா? ஒத்தைரு சாஃபாத்தின், அதோடு விடவில்லை. ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், தன்னுடைய சிறகினை அடித்து பறக்கிற பறவைகள் நடுவானிலே நின்று கொண்டு ரப்பை துதிக்கிறதே, அதை நீ பார்க்கவில்லையா? நீ பிளைட்ல ஏறி உட்கார்ந்து அப்படியே போறப்ப, அப்படியே கொஞ்சம் தூக்குறப்ப லேசா ஆடுச்சுன்னா உன் இதயமே ஆடுகிறதே, அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே. ஆனால் அத்தனை தூரத்திலே போய் நின்று பறவையாக இருந்தால் அதனுடைய தகுதிக்கு, பருந்தாக இருந்தால் அதனுடைய தகுதிக்கு, அதை விட ராஜாலியாக இருந்தால் அதனுடைய தகுதிக்கு நடுவானிலே நின்று கொண்டு தங்களுடைய செட்டைகளை அடித்து அங்கே ரப்புல் ஆலமீனை துதிக்கிறதே, அதை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். புல்லுன் கது அலிம சலாத்தஹு வதஸ்பீஹா, மனிதனே உனக்கு தெரியாது, ஆனால் அந்த பறவைக்கு தெரியும் உன் ரப்பை எப்படி வணங்க வேண்டும் என்று, இந்த வானத்திற்கு தெரியும் உன் ரப்பை எப்படி துதிக்க வேண்டும் என்று, இந்த பூமிக்கு தெரியும் உன் ரப்பை எப்படி அழைக்க வேண்டும் என்று, ஒவ்வொன்றும் அதனுடைய தஸ்பீஹ் என்று சொல்லுகிற ரப்புல் ஆலமீனை துதிக்கிற வாசகங்களை தெளிவாக தெரிந்திருக்கின்றன, ஆனால் நீ அறிய மாட்டாய் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுகிறான். இப்ப இந்த வசனத்தை வைத்து பார்க்கிற போது எல்லா பொருட்களுக்கும் ஹிதாயத் என்பது இருக்கிறது, ஹிதாயத் என்பது உண்டு. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சில பொருள்களுக்கு அறிவே கிடையாதுங்க. நம்ம என்ன சொல்றோம், அறிவில்லாத ஜீவராசிகள், எதுவும் தெரியாது. அப்ப அதை வந்து மனித எண்ணத்தோடு செய்ய, நாமெல்லாம் ஆறாவது அறிவு படைத்த அறிவாளிகள், ஆறாவது அறிவு படைத்த அறிவாளிகள். சில பொருட்கள் அறிவு இல்லாதவைகள்னு நம்ம இப்ப ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆறாவது அறிவு படைத்த நம்ம என்ன செய்யறோம், ஒதுக்கி வச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் அறிவு கிடையாது, மாடு ஆடுக்கெல்லாம் அறிவு கிடையாது. இப்ப நம்முடைய ஆறாவது அறிவு படைத்த அறிவாளிகளிலே சில பேர் இருக்கிறார்கள், எங்களுக்கு ஏழாவது அறிவு ஒண்ணு இருக்கு. நாங்க கடந்து ஏ அப்பா துனியா, வானம், பூமி, ஏ எல்லாத்தையும் தாண்டி அங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்ற அறிவாளிகளும் இருக்காங்க. ஒரு பெரியவர் எழுதும் போது எழுதி இருந்தார்கள், அதாவது தான் அறிவாளின்னு ஒருத்தருக்கு தெரியாது, அவர் அறிவாளியும் இல்ல, அப்படி அறிவாளி தான் இல்லைன்னு தெரியாது, ஆனா அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார் நான் தான் அறிவாளி அப்படின்னு. அப்படிப்பட்ட மனிதனை கண்டால் உதைத்து வெளியே தள்ளிவிடு, பக்கத்திலே இருக்க வைக்காத, மிகப்பெரிய பிரச்சனை ஆகும்னு ஒரு புத்தகத்துல ஒரு பெரியவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப முதல் வகையை பார்க்கிறோம், அறிவாளிகள், நம்மள மாதிரி மனுஷங்க, ஆறாவது அறிவு. அதுக்கு அடுத்து அறிவில்லாத பொருள் உலகத்துல நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்ப ஐந்தாவது அறிவுள்ள பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் நாம் பார்க்கறது சிலது அசைகிறதே இல்லைங்க, சிலது கிடந்த இடத்துல கிடக்குது, சிலது அப்படி மரம் மாறி நிக்குது. துனியால நான் பிறந்தப்ப பார்த்த மரம் அங்கேதான் நிக்குது, ஆனா பக்கத்துல ரெண்டு அட்டி ரெண்டு எட்டு நடந்து போச்சான்னு கேட்டா இல்ல, அப்படியே நிக்குது. இப்ப இது என்னத்தை போட்டு வணங்க போகுது, இப்ப இது என்னத்தை போட்டு நடக்க போகுது, இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்முடைய அறிவுகள் வேலை செய்யலாம். அப்ப ஒரு விஷயத்தை தப்சீர்ல எழுதுகிற போது தெளிவாக எழுதுகிறார்கள், சில பொருட்கள் துனியாவிலே இருக்கிறது, அவற்றிற்கு சுரூறுகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆனா கம்மியா இருக்கு, அறிவு கம்மியா இருக்கு. அந்த கம்மியான அறிவின் மூலமாக அவைகளால் எதையும் செயல்படுத்த முடியாது, செய்ய முடியாது. ஆகவே நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம், இதெல்லாம் அறிவு இல்லாததுன்னு. ஆனா ரப்பினுடைய பார்வைகள் அதெல்லாம் அறிவு உள்ளது. ஒரு தமிழ் புத்தகத்தில படித்த ஞாபகம், புல்லுக்கு ஓரறிவு, புழுக்களுக்கு ஈரறிவு, நடப்பன அதாவது பரப்பன நீந்துவன மூன்றறிவு அப்படின்னு அப்படி தொடர்ந்து போட்டிருந்தாரு. அப்ப புல்லுக்கு ஒரு அறிவு இருக்கு, அதுக்கப்புறம் புழுக்களுக்கு ரெண்டறிவு இருக்கு. இப்படி ஏதோ ஒரு கணக்குல தமிழ் புத்தகத்துல என்றோ படித்த ஒரு ஞாபகம் பிரித்து வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், இதெல்லாம் அறிவு இல்லாததுன்னு ஒதுக்கி வச்சுட்டோம். அப்ப இது அது வச்சு அது என்ன செய்து, தனக்கு எந்த கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து தன்னுடைய ஹிதாயத்தினுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மனிதனாகிய நாம் என்ன செய்யறோம், ரப் நமக்கு கொடுத்த ரிசாலத் என்று சொல்லுகிற அந்த வேத தூது செய்தியின் மூலமாக அதை நாம் கரத்திலே பிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோம். அப்ப முதல் சொன்ன வகை இருக்கிறதே, அறிவிலே கம்மியாக இருப்பதனால் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா அதுக்கும் ரப்புக்கும் உள்ள கனெக்ஷன் இருந்துகிட்டுதான் இருக்கு. அப்ப அந்த ஹிதாயத்து இருக்கிறத இதுதான் முதல் வகைன்னு சொன்னாங்க. இதுல எல்லாரும் அடக்கும், காபிர் அடங்குவார், மாடு அடங்கும், அதே போன்று மரம் அடங்கும், செடி அடங்கும், மானம் அடங்கும், பூமி அடங்கும், எல்லாமே அடங்கிரும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், அறிவு இருக்க நம்ம எல்லாம் அன்னைக்கே சொல்லும் போது சொன்னதா ஒரு ஞாபகம், வெளிநாட்டுல ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருந்தார். அந்த புத்தகம் வந்து ஒரு ஃபேமஸான புத்தகம், ஒரு சயின்ஸ் அடிப்படையாக வைத்து ரிசர்ச் செய்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். புத்தகத்தை வெளியிடுறாங்க, வெளியிட்டு அந்த ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். உரையாற்றும் போது சொன்னாரு, இன்னைக்கு என்கிட்ட யாராவது வந்து கேட்டா உலகத்தில் அறிவாளின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது, உலகத்தில் அறிவாளி யாருங்க, அறிவாளி யார். அப்ப நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் முதல் அறிவாளி இந்த புத்தகத்தை எழுதிட்டு உட்கார்ந்துருக்காரு அவர், ரெண்டாவது அறிவாளி நான், மூணாவது யாரும் கிடையாது, அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார்கள், யாராக இருந்தாலும் சரி, ஒரு வண்டி ஓட்டுறவர் அல்லது பலதிய அளவிட்டு கூட்டிக்கிட்டு இருக்கவர், அவர்கிட்ட போய் சொல்லுங்களேன், என்னப்பா இப்படி முட்டாத்தனமா இருக்கேன்னு, ஏத்துக்கு வரா, ஒரே ஓங்கி ஒரு ஆறாரஞ்சா பல்லு கலண்டு போயிரும். நான் அவரு பத்தா ரெண்டாவது படித்து ஃபெயிலா போனவர் கூட தன்னை முட்டாள்னு ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனித அறிவு அதை ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்கொள்ளாது. நான் அறிவாளி, யார கேட்டாலும் நான் அறிவாளி தாங்க, எனக்கு எல்லாம் இது இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்க, எப்படி இப்படி இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அன்னைக்கே நான் நினைச்சே அது நடந்துருச்சு. ஏ அப்பா அவளையாவுக்கு குஞ்சு, அவர் நினைச்சாரு இங்க நடந்துருச்சு. அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான், அறிவு எனக்கு, நான் தான் பெரிய அறிவாளி. அப்ப இத வச்சு பார்க்கும்போது இதுல தஃப்சீர்ல அந்த இடத்துல ஒண்ணு எழுதுறாங்க, பொதுவாக ரப்பை விளங்குவதுதான் பெரிய அறிவு. அறிவுல எந்த அறிவு பெரிய அறிவு, துனியால நாம் படிக்கிற சயின்ஸ் கல்வி எல்லாம் சும்மா, நாம் படிக்கிற மற்ற எல்லா கல்வியும் ஒண்ணும் கிடையாது. அறிவிலே பெரிய அறிவு, ரஸுல் ஹெக்மா, அறிவினுடைய ஹெக்மத் என்று சொல்லுவதனுடைய தலைஞானம் எது என்று சொன்னால் ரப்பை விளங்குவது. அதனாலதான் சொன்னாங்க, எவன் தன்னை விளங்கினானோ தன்னை படைத்தவனை விளங்கிவிட்டான். அப்ப முதல்ல நம்மளை விளங்குறதுங்கிறது பெரிய விஷயம், நம்மளை விளங்க ஆரம்பிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். நம்மளை விளங்குறது இல்ல, விளங்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு யார்ட்ட போய் கேளுங்க, எப்படி பாய் நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு நோம்புல கூட ரூம்ல உட்காந்துருக்கோம், ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன், என்னங்க நல்லா இருக்கீங்களா, ஆமா நல்லா இருக்கு, நோம்புலாம் எப்படி போயிட்டு, நல்லா. நேத்து கதை தெரியுமா உங்களுக்கு, பக்கத்துல இருக்காருல்ல அப்படி போனார், மேனேஜர்கிட்ட போய் இப்படி சொல்லி போட்டாருங்க, அப்படியா, ஆஹா. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம சீனியர் மேனேஜரா பார்த்து போகணும், போய் அவனுக்கு வத்தி வைக்கணும், அவன் டேபிள பிடிச்சு கொஞ்சம் இழுக்கணும். இது சாதாரணமா எல்லா எந்த ஆபீஸ்ல போனாலும் இது நடந்துகிட்டு இருக்கும். ஏன், இவரை பாக்குறதுக்கு இவருக்கு தெரியல, இவர் யாருன்னு முதல்ல இப்படி குனிஞ்சு பார்த்தாருன்னா பண்டவாளம் பூரா விளங்கும், இவன் எத்தனை பேர் டேபிள கவுத்துருக்கான், எத்தனை பேரை நிக்க விடாம கீழே உட்காந்து குழி பொறிச்சிருக்கான்னு அவரை இப்படி திரும்பி பார்த்தா தெரியும். ஆனா இவர் முதல்ல என்ன செய்வார், பக்கத்துல உள்ளவனதான் பாப்பார். இது துணியால எல்லாம் நடக்கிற விஷயம். ஏன்பா நீ தண்ணி அடிச்சியாமல, யாப்பியா கேட்டு பாருங்களேன், எப்ப அந்த விபச்சார விடுதியில உன்னை பார்த்தாங்களாமல, இல்ல தண்ணி அடிச்சாமல, ஆமா துணியால எவனுமே அடிக்கலையாங்க, ஏங்க அவர் என்ன அடிக்கிறாரு, இந்த ஆலிம்சா கூட தான் அடிச்சாரு, இந்த இவரு கூட தான் அடிச்சாரு, ஆலிம்சா தப்பா அப்படின்னு சொல்றது, இவருந்தான் அடிச்சாரு, அவருந்தாங்க அடிச்சாரு, என்னங்க தமிழ்நாட்டுல பாக்கலையா, நாட்டை ஆளுகிறவர்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன பெரிய இது. இப்ப இவர் உன்னை எப்பா நீ தப்பு செஞ்சன்னா அதுக்கு யாரெல்லாம் இருப்பாரு, அவர் முதலமைச்சர், அவர் அவரு அசிஸ்டன்ட், முதலமைச்சருக்கு அசிஸ்டண்டா இருந்தவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இவங்க எல்லாம் அடிக்கிறப்ப எனக்கு என்னங்க தப்பு, அட நீ ஒன்ன பாருங்கயா, இப்படி தலையை குனிஞ்சு பாக்குறதுக்கே மனிதனுக்கு வரமாட்டேங்குது. அப்புறம் இவன் எங்க தன்னை அறிவது, தான் என்று அந்த தன்மையை அறுத்தறிவதற்கு எங்கே தன்னறிவது, அப்ப அதை அறிஞ்சாதான் சொன்னாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்ப, எவன் தன்னை அறிகிறானோ தன்னுடைய ரப்பை அறிந்து விட்டான். அப்ப ரப்ப அறிகிறதற்கே அது மிகப்பெரிய இல்மு, அது இல்முலே பெரிய விஷயம். அதாவது அறிவினுடைய தலைவாயில் என்று சொன்னால் ரப்பை அறிவது, ரப்பினுடைய சிபத்துகளை அறிவது, ரப் என்றால் யார் என்று தெரிந்து கொள்வது. இப்ப இதை அறியாம ஒரு மனிதன் வணங்க முடியாது சொல்றாங்க. இதை அறியாம ஒரு மனிதன் வணக்கம் செலுத்த முடியாது. அப்ப வானமும் பூமியும் மலைகளும் உலகத்திலே உள்ள செடி கொடிகளும் ஜீவராசிகளும் விலங்கினங்களும் வணங்குகிறது என்று சொன்னார். இந்த அறிவு எவ்வளவு அதுக்கு தேவையோ அதற்கு அதற்கு நம்ம என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கோம், அவைகள் எல்லாம் அறிவில்லாதவைகள். ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வைத்து அவைகள் வணக்கத்தினுடைய பாட்டையிலே நடை போட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த விஷயத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். தப்சீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, அதாவது ஹிதாயத்தை ரப்பு கொடுத்தான், ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா பொருட்களை படைத்தான், அதற்கு ஹிதாயத்தையும் கொடுத்தான். இதை எழுதிட்டு ஒரு தப்சீர்ல எழுதும் போது அழகா ஒரு விளக்கம் எழுதுறாங்க. ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஞான கடல் ரூமி, நீங்கள் எல்லாம் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்களுடைய கவிதை தொகுப்பு பாரசி என்று சொல்லுகிற மொழியிலே மிக பிரபல்யமாக நாடு முழுக்க சவுதியிலே இருக்கக்கூடியவர்கள் கூட அதனுடைய அரபி மொழி பெயர்ப்பை படித்து ஆனந்த கூத்தாடுகிற ஒரு வரலாறு அவர்களுக்கு மட்டுமே உண்டு. அவர்கள் எழுதுகிற போது தன்னுடைய அந்த பாரசி கவிதையிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார்கள், நான் பார்த்தேன் ரப்பு படைத்தான் ஹிதாயத்து கொடுத்தான், ரப்பு படைத்தான் ஹிதாயத்தை கொடுத்தான் என்ற வாசகத்தை பார்த்து விட்டு எப்படி கொடுத்தான் எதற்கு கொடுத்தான் என்று தெரியவில்லை, உலகத்தை ஆராய்ந்து பார்த்தேன் ஒன்றும் புரியவில்லை. நீ ஏன் உலகத்தை ஆராய்கிறாய், உன்னை பார் என்று ஒரு குரல் என்னிடத்தில் இருந்து வந்தது. உடனே என்னை பார்த்தே, என்னுடைய வாய்கள் அசைகிறது, அதிலிருந்து வார்த்தைகள் கொட்டுகின்றன. என்னுடைய வாய் அசைகிறது, அதிலிருந்து வார்த்தைகள் கொட்டுகின்றன. கொட்டுகிற வார்த்தையை என்னுடைய மூக்கால் உணர முடியவில்லையே, பக்கத்திலே இருக்கிற என் வாய்க்கு அருகாமையிலே இருக்கிற மூக்குக்கு அந்த தகுதி இல்லையே, அதை விட சற்று மேலே இருக்கிற கண்ணுக்கு அந்த தகுதி இல்லையே, அதையெல்லாம் விட 2.5 கிலோமீட்டருக்கு அங்க இருக்க காதுக்கு தானே அந்த சக்தி இருக்கிறது. ஏன் மூக்கு உணர முடியவில்லை, ஏன் என்னுடைய கண்ணால் என்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஆராய்ந்து அப்போது புரிந்து கொண்டேன், கண்ணையும் அதே ஜப்பினால் படைத்தவன், வாயையும் அதே அதாவது தோளினால் படைத்தவன், காதையும் அதே தோளினால் படைத்த ரப்பு கட்டளையிட்டான் வாய் பேசினால் காதே நீ மட்டும்தான் உணர வேண்டும். அப்போது புரிந்து கொண்டேன் என்னுடைய ரப்பு படைத்தான் ஹிதாயத்தையும் காட்டினான். எதற்கு, யார் யாரை விளங்க வேண்டும் என்று சொல்லி தருகிற அறிவு, அதை படைத்து வைத்திருக்கிற அறிவு ரப்புக்கு மட்டுமே உண்டு. அந்த காட்டிய ஹிதாயத்துத்தான் இது பூரான விளங்கிட்டேன். அதற்கு பின்னால் உலகத்தை பார்த்தேன், எல்லாம் எனக்கு புரிந்து விட்டதுன்னு தன்னுடைய கவிதை தொகுப்பிலே அழகாக சுட்டி காட்டியிருந்த அந்த வரிகள் என்றென்றும் நம்முடைய இதயத்திலே நிற்க வேண்டும். அப்ப இதை பார்த்து நம்மளால விளங்கிக் கொள்ள முடியுது, என்ன எதை ரப்பு ஹிதாயத் என்று ஒரு பொருளுக்கு காட்டியிருக்கிறானோ அந்த பாட்டையில் தான் அது செல்ல வேண்டும், செல்ல முடியுமே தவிர அடுத்த பாட்டைக்கு போக முடியாது. காதுக்கு வாய்க்கு பக்கத்தில் இருக்க மூக்குக்கோ கண்ணுக்கோ அல்லது வேறு பொருள்களுக்கோ வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளுவதற்கு ஒரு காலம் அருகதை கிடையாது, ஹிதாயத் என்பது அதுக்கு கிடையாது. அப்ப ரப்பு எதற்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், காதுக்கு கொடுத்திருக்கிறான், அது மட்டும்தான் விளங்க முடியும். இப்ப இதை வைத்து பார்க்கிற போது உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவாக ஹிதாயத் என்பது கிடைத்திருக்கிறது என்று இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அதே போன்று அல்லாஹு தஆலாவை எல்லா பொருட்களும் துதிபாடிக்கொண்டிருக்கின்றன, ரப்பை வணங்குகின்றன என்பதற்கு பல்வேறு ஆயத்துகள் நாம் குர்ஆனிலே நம்மால் பார்க்க முடிகிறது.